புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் பரதநாட்டியம் மற்றும் கிராமிய கலைஞர் சாதனை பெண்மணி திருமதி வி துர்கா தேவி அவர்கள் கிராமிய கலைகளில் ஒன்றாக திகழக்கூடிய கரகம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மக்களை ரசிக்கும் விதமாக எத்தனையோ விதமான கலைகள் இருக்கு. ஒவ்வொரு கலையிலையும் தன்னோட தனித்திறமையை காமிச்சு மக்களை வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதமாகவும் சந்தோஷப்படுத்தும் விதமாகவும் பல செயல்கள் செய்யும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படும் விதமாகவும் எத்தனையோ விதமான கலைகள் வந்து பொதுமக்களுக்கு ஆச்சரியப்படும் விதமான நிகழ்வுகளை வந்து செய்து வர கலைஞர்கள் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் நிறைய முன் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து அரசும் வந்து அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு விருதுகள் வழங்குவதாக இருக்கட்டும், அந்த வகையில் கரகத்தை வைத்து பல்வேறு நிகழ்வுகளை செய்து பல சாதனைகளை படைத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடையும் விதமாகவும் ஆச்சரியப்படும் விதமாக சிறப்பான வகையில் ஒரு கலைஞர் வந்து தன்னோட தனித்திறமையாக பல நிகழ்வுகளை வந்து செய்துட்டு வராங்க. அது யார் அப்படின்னா சேலம் துர்கா. ஆரம்பத்தில் பரதக்கலை மட்டுமே கற்று வந்த இவங்க இதை தாண்டி நம்ம வந்து வேற ஏதேனும் தனித்திறமையாக கற்றுக்கிட்டு பல சாதனைகள் புரியணும் அப்படிங்கிற ஒரு விடா முயற்சியோட அவங்க வந்து இந்த கரகத்தை வந்து கற்றுக்கிட்டு பல சாகசங்களையும் செய்து மக்களை வந்து ஆச்சரியப்படுத்தி வராங்க. அவங்க என்னெல்லாம் சாதனை பண்ணுறாங்க, இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இதை வந்து கற்றுக்கிட்டாங்க, இவங்களுடைய வளர்ச்சி பரிமாணம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்க நம்ம இப்ப அதை கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நான் சேலத்திலிருந்து கரகம் மற்றும் பரதநாட்டிய கலைஞர் கிராமிய கலைஞர் துர்கா பேசுறேன்.
கிராமிய கலையா இருக்கட்டும் பரதமா இருக்கட்டும், நீங்க களத்துல இறங்கி எப்படி இதை வந்து முதல்ல வந்து கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து?
சார், நான் ஒரு 7 வயசுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலி ரீதியா எனக்கு ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் தான் சொல்லி கொடுத்தாங்க. 7 வயசுல நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் கரகம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பயங்கர எதிர்ப்பு, கரகம் பண்ணக்கூடாது அப்படின்னு, பரதநாட்டியம் தான் கற்றுக்கணும், அதை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரச்சனை எங்கள் வீட்டில். அதை தாண்டி தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த அடுத்த ரேஞ்சு கரகக்கலையை கொண்டு வந்திருக்கேன் உள்ள.
கரகம் வந்து யார்கிட்ட வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, உங்கள் அடிப்படை பயிற்சி என்ன மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க?
பரதநாட்டியம் கற்றுக்கிட்டது வந்து என் சொந்த ஊர் வந்து திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டியில் பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். பரதநாட்டியம் எங்கள் அப்பா கொண்ட வச்சுட்டு இருந்தாங்க. நான் 7 வயசில் கற்றுக்கிட்டேன். 10 வயசில் கரகம் கற்றுக்க ஆரம்பித்தேன். கரகம் வந்து இது நானாக எடுத்த முடிவு. கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா இந்த கரகம் வந்து நார்மலாக எல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆடுவாங்க, அப்புறம் கீழே எடுத்து வச்சுருவாங்க இல்லையா. அந்த கரகத்தை ஏன் நம்ம கடைசி வரைக்கும் தலையிலே வைக்கணக்கூடாதுன்னு ஒரு எனக்கு ஒரு எண்ணம். ரெண்டு, அந்த கரகக்கலைக்கு மேடை கிடைக்காது. பரதக்கலைக்கு எல்லா மேடையும் கிடைக்கும். கோயில் விழாக்கள், திருவிழாக்கள்லாம் மேடை கிடைக்கும். கரகக்கலைங்கிறது கீழே கோயில் சாமி சுற்றி வர்றப்ப அந்த மாதிரி ஒரு கீழே ஆடுற ஒரு கலையாக இருந்துச்சு. நான் முத முத மேடையில் தான் பண்ணணும்னு என்னோட கான்செப்ட். நான் மேடையில தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கரகக்கலை.
பரதநாட்டியம் எந்த அளவுக்கு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலைகள் இருக்க மாதிரி, இப்போ இந்த கரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எத்தனை விதமான கலைகள் இருக்கு, அது எப்படியெல்லாம் நீ வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
நான் வந்து கரகம் வந்து எங்க ஊர்ல வந்து திருநங்கை ஒருத்தவங்க, அவங்க அவங்கள்ட்ட வந்து 16 அடவுகள் மட்டும் கத்துக்கிட்டேன். அடவுகள் மட்டும் கரகத்துல இப்படிதான் அடவு வச்சு ஆடணும்னு ஒரு 16 அடவுகள் இருக்கு, அதை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுல வந்து சாகசம் பண்றதெல்லாம் என்னோட கற்பனைக்காக, இப்படி பண்ணா மக்கள் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்க எப்படி ரசிப்பாங்க கரகக்கலைய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாகசமா பண்ணி அதுலயே ஃபயர் வச்சு நான் தான் முத முத பண்ணேன். அதுல பாட்டில் ஏறுறது, ஊசி பிளேடு எடுக்கிறது, உருளையில பண்றது, ஏணிங்களை ஏறி பண்றது, கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்து நிறைய ஒரு 5-6 கரகம் உருவாக்கியிருக்கேன். அடுக்கு கரகம், விளக்கு கரகம், தீக்கரகம், பாட்டில்ல வச்சு பண்றது அப்படின்னு ஒரு 5-6 கரகம் என்னோட கற்பனையில நான் உருவாக்கி அடுத்தடுத்து இப்ப மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல எங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்க அப்பா இந்த கரகக்கலை எல்லாம் வேணாம், இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, இதெல்லாம் ஜெயிச்சு இதுல எல்லாம் வர முடியாது, உன்னால அது வேண்டாம் அப்படின்னு எங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. அதுக்கப்புறம் இல்லப்பா, நான் இல்ல சாதிப்பேன், இந்த கரகக்கலையில ஏதோ ஒண்ணு பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரகம். போற இடத்துல வரவேற்கிற தக்க மாதிரி நாங்க பண்ணி காமிப்போம். கரகத்தை ரொம்ப சிறப்பா பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜும் எனக்கு, ஒவ்வொரு மேடையும் எனக்கு முதல் மேடை தான், அந்த மாதிரிதான் நினைச்சு பண்ணுவேன். நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து மக்கள் ரசிக்க வைக்கிறதுக்காக இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான்
இருக்கும். இந்த ஃபயர் மாதிரி வச்சு தலையில கரகம் வச்சுட்டு செய்யறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி எடுத்தீங்க? ஆரம்ப கட்டத்துல எந்த மாதிரி இருந்துச்சு? அப்புறம் போக போக எப்படி அது வந்து ஒரு நிலநிறுத்தி கொண்டு வர அளவுக்கு வந்து என்ன அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க?
அது யாருமே அது பண்றது ரொம்ப சிரமம் தான். கரகத்துல ஃபயர் வச்சு பண்றதெல்லாம் ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு, பயங்கர ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நிறைய நிறைய சுட்டு இருக்கேன், சுட்டு ஒழுங்குறதுனால ரொம்ப சிரமமா இருக்கும். பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் முறையா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப எந்த காயங்களும் இல்லை எனக்கு, ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கரகத்துல.
என்னென்ன மாடுலேஷன் வந்து பண்றீங்க?
ஃபயர்லயே வந்து கரகத்திலே ஃபயர் வச்சு பண்ணுவேன். கரகம் மாதிரி நாங்க பானையில செட் பண்ணி, அடுக்கு கரகம் அந்த மாதிரி பானை, செம்பு பானை பித்தளை பானை மாதிரி கரகத்துல செட் பண்ணி அதுல மேல ஃபயர் எரியற மாதிரி பண்ணுவோம். சைக்கிள் வீல்ல ஃபுல்லா ஃபயர் கொளுத்தி விட்டு அதை தலையில வச்சு பண்ணிருக்கேன். நிறைய விஷயங்கள் இதுல அடிக்கடிக்க பண்ணிட்டே இருக்கேன். இப்ப அந்த தீக்கரகம் வச்சுட்டு பண்றாங்க இல்லைங்களா, அந்த தீக்கரகம் வந்து வச்சுட்டு பண்றப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாக்குறப்பே. தலையிலயும் சுத்திக்கிட்டே ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும், கையிலையும் நாங்க ஃபயர் மாதிரி ஒரு ஸ்ப்ரே அடிப்பேன், அதுவும் எரியும், தலையிலயும் எரியும், ரெண்டுமே ஸ்லிப் ஆகக்கூடாது. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணோன்னா தலையில எரியறது மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். அதுல மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப வியர்படைஞ்சு புல்லரிச்சிருக்குமா இந்த விஷயம் நீ பண்றப்ப, ஒரு லேடிஸா இருந்து நீ இத பெண்ணா இருந்து இது பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் இதை பாராட்டியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் அதை பண்ண பண்ண நான் ப்ராக்டிஸ் எடுத்து முறையா பயிற்சி எடுத்து அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அந்த தீ கரகம்லாம் நான் பண்ண விஷயத்தை பாருங்க லேடிஸ், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு, பப்ளிக் நல்லா ரசிப்பாங்க. நாங்கள் முதல்ல சொல்லிடுவேன், இதெல்லாம் நிறைய ரிஸ்கான விஷயம், நான் பண்ண போகிறோம், அதை பயிற்சி எடுத்து தான் பண்ணுறோம், குழந்தைங்கெல்லாம் பயிற்சி இல்லாமல் அதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம், அது கண்ணில் வந்து ஊசியும் பிளேடும் எடுக்கிறது. ஏன்னா கொஞ்சம் இமையில கொஞ்சம் அசைஞ்சா கூட உள்ள கண் கருவிலியில் குத்திரும், ஊசியும் குத்திரும், பிளேடும் கிராச்சஸ் ஆகிடும். அப்போ அது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக அதை எடுக்கணும், கரகமும் கீழே விழுந்துட கூடாது. குமிஞ்சி எடுக்கிறப்ப ஊசி பிளேடுங்கிறப்ப கண்ணு கருவிலியில கிளிக்ஸாலும் போச்சு கண்ணு அப்படிங்கிறப்ப இமை ரெண்டு இமைகள் நடுவே பிடிச்சி அழகா எடுத்து அதை பயிற்சி பண்ணி பண்றப்ப மக்கள் ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க, ரொம்ப பாராட்டியிருக்காங்க. நிறைய நட்சத்திரங்கள் முன்னால பண்ணி அதை பாராட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து அது மட்டும் இல்லாம படுத்துக்கிட்டே புடவை ஒரு நிமிஷத்துல கட்டிடுவேன். எட்டடுக்கு கரகம் தலையில வச்சிருப்பேன், எட்டடுக்கு கரகம் தலையில வச்சு புடவைய கீழே விரிச்சு படுத்துக்கிட்டே சாரி கட்டிடுறது. லேடிஸ் எல்லாம் ரொம்ப அதை பாராட்டியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துல டக்குன்னு சுத்தி புடவை அழகா லேடிஸ் கட்டுற மாதிரியே மடிப்பெடுத்து கட்டிடுவேன். அதுவும் நிறைய பேர் ரசிச்சு பாராட்டியிருக்காங்க.
பிளேடு ஊசியெல்லாம் வந்து இது மாதிரி கண்ணில் வச்சு எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். இத்தனை தடவைக்கு இது மாதிரியான பயிற்சிகள் வந்து எந்த அளவுக்கு எடுத்திருந்தீங்க?
கஷ்டங்கள் இருக்கதா செய்யும், காயம் ஆயிடும், வலிக்கும், ரெண்டு மூணு நாளைக்கு கண் இன்ஃபெக்ஷன் ஆகும், அது எல்லாமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசம் பயிற்சி எடுத்திருக்கிறேன். 6 மாசமா பயிற்சி எடுத்து விடாமல் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை மேடையில கொண்டு வந்து செஞ்சிருக்கோம்.
பொதுவா ஒரு சிரிப்பு நடிகரா இருந்தா கூட அவரு முன்னால வந்து எல்லாரையும் ஸ்டேஜுக்கு முன்னால சிரிக்க வச்சா கூட அவரோட பின்னாலே பார்த்தா மனசும் வலிகள் வேதனை நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களை வந்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட வலியும் வேதனைகளையும் வந்து அடக்கி அதோட பயிற்சியை எடுத்துதான் இதை வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கலைஞர் வந்து எல்லாருக்குமே கலைஞர்கள் நிறைய பேர்த்துக்கு கஷ்டம், வலி எல்லாம் வெளியில இருக்கும், உள்ள மனசுக்குள்ள இருக்கும், வெளியே காட்டிக்க முடியாது. மேடைக்கு வந்தா சிரிச்சுக்கிட்டேதான் பண்ணணும். எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம உடல் சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உடல் வேதனையா காட்டிக்க முடியாது அந்த ஸ்டேஜ்ல. அவங்க மக்கள் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் எங்களை போற எல்லா கலைஞர்களோட விருப்பமும் அதுதான். எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்களா அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க உட்காந்து எந்திரிச்சு போற வரைக்கும் மன மகிழ்ச்சியோட அனுப்பணும். அதுக்காக நாங்க எல்லா கலைஞரோட ஆசையும் தான், நம்ம நடிச்சுட்டு இருக்கிறப்பயோ இல்ல ஆடிட்டு இருக்கப்பயோ உயிர் ஸ்டேஜ்லயே மேடையிலே போடணும், எனக்கும் அதே ஆசைதான். என்ன நல்ல மக்களை ரசிக்க வச்சு சிரிச்சு சந்தோஷமா கைத்தட்டுறப்பே நம்ம உயிர் போயிடணும்னு தான் எல்லா கலைகளும் நினைப்பாங்க. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன்.
இந்த ஒவ்வொரு கலைகளுக்கும் கற்று அதுக்கான சிரத்தைகள் எடுத்து பயிற்சிகள் எடுத்து வந்து சிறப்பான வகையில வந்து செய்துக்கிட்டு பொதுமக்களை வந்து மகிழ்ச்சியால் பட்ட விதமாகவும் ஆச்சரியப்பட்ட விதமாகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் விதமா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை உயர்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனா இருக்கு?
ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, கரகாட்டம் ஆடுறவங்களா ஆடுறவங்களானாலே ஒரு மாதிரியா பாப்பாங்க. அதுவும் பெண்கள்னாலே அப்படிதானே, பெண்களுக்கு உள்ள சங்கடங்கள்ல தானே. பெண்கள் ஒரு வெளியில போய் ஒரு மேடையில ஆடினாலே எல்லாரும் ஊர்ல எல்லாருமே ஒரு மாதிரியாதான் பாப்பாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கரகத்துலதான் நான் ஒரு 3 உலக சாதனை பண்ணிருக்கேன். இந்த மக்கள் வந்து நம்மளை வந்து மரியாதையா பாக்கணும், கரக கலைனா மரியாதையா பாக்கணும், நடன கலைஞர்னா நான் மரியாதையா, கலைஞர்கள் மொத்தத்துல மரியாதையா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு 3 உலக சாதனை பண்ணிருக்கேன் சார். இந்த கரகத்துல ஃபர்ஸ்ட் உலக சாதனை வந்து 26 நிமிஷத்துல 28 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கரகத்துல 200 டியூப்லைட் உடச்சு முதல் உலக சாதனை பண்ணிருக்கேன் சார். ஜெட்லி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். அடுத்து 2 கின்னஸ் பண்ணிருக்கேன் சார். நான் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம், அவங்க எனக்கு சர்டிபிகேட் அனுப்பிச்சுட்டாங்க அமெரிக்கால இருந்து. 2 கின்னஸ் பண்ணிருக்கேன் இதே கரக கலையில.
வேற என்னென்ன விதமான விருதுகள் எதுவும் வாங்கிருக்கீங்களா? நீங்க இப்ப இந்த கலையெல்லாம் கலந்துகிட்டு என்னென்ன விருதுகள்லாம்
வாங்கிருக்கீங்க? அரசு நிகழ்ச்சி நிறைய வெளிநாடு வரைக்கும் அரசு நிகழ்ச்சி, நம்ம கலை பண்பாடு துறை மூலியமாக வெளிநாடு வரைக்கும் போயிருக்கேன் அரசு நிகழ்ச்சி. துபாய் 2 டைம் போயிருக்கேன், குவைத் போயிருக்கேன், சிங்கப்பூர் 3 டைம் போயிருக்கேன். இப்ப அடுத்த அடுத்த நாடுகள் போக தயாராயிட்டு இருக்கோம்.
என்னென்ன விருதுகள்லாம் வாங்கிருக்கீங்க அதையும் சொல்லலாமே.
விருதுகள் பிரைவேட்டா வாங்கினாலும் ஒரு 500 விருதுகள் பிரைவேட்டா தனியார் மூலியமா நிறைய பாராட்டு விருதுகள் வாங்கியிருந்தாலும், தேசிய அளவுல யுவ புரஸ்கார் விருது வந்து இந்த 2023 ஜனவரி பிப்ரவரி மாசம் 15 எனக்கு கிடைக்கும். இந்த கரக கலைக்காக தமிழ்நாட்டுல கரகாட்டத்துக்குன்னு முதல் முறையாக நான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன்.
இப்போ உங்களுடைய கனவுகளும் வந்து நிறைவேற்றிய ஒரு காலகட்டத்துல இந்த தேசிய விருது நீங்க வாங்கியிருக்கதா சொல்றீங்க, அந்த தருணம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு?
மறக்கவே முடியாத தருணம் சார். எங்க ஒட்டுமொத்த கலைஞர்களோடையும் ஒரு சந்தோஷத்தை நான் அதை அனுபவிச்சேன். ஏன்னா இந்த கரக கலைக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டேன். எந்த ஒரு கல்யாண நிகழ்வா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோயில் விழாலையும் இந்த கரக கலையை என்னமேட்டு போடுவாங்க. ஏன்னா கரக கலையை அங்கே டெல்லியில போய் வாங்கிட்டு வந்தேன், அங்கேயே சொன்னாங்க முதல் முறையாக கரகாட்டத்துக்கு நேஷனல் அவார்டு இந்த பொண்ணு வாங்கியிருக்காங்கிறப்ப எனக்கு ஒட்டுமொத்த கலைஞர் சார்பாக ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில என்னமோ ஒரு பெரிய சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்துச்சு.
இந்த தகவலும் செஞ்சதா இருக்கட்டும், இது போன்ற நிகழ்வுகள் நீங்க செய்யறப்போ சக கலைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வரவேற்பு இருந்துச்சு?
எல்லாருமே பாராட்டு, எல்லாருமே உன்னோட உழைப்பு வீணா போல, அதற்காக நீ அடுத்த நிலைமைக்கு இந்த கரகத்தை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு எல்லா கலைஞர் சக கலைஞரும் என்னை பாராட்டாத ஆளே இல்லை, எல்லாரும் பாராட்டினாங்க. ஏன் பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்களே பாராட்டியிருந்தாங்க வாங்கி பாத்துங்கிற நிகழ்ச்சியில, இது எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ முயற்சி அடுத்தது வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற வகையில உங்களுடைய பணிகள் வந்து செய்தாலும் அதோட எதிர்காலத்துல அப்படிங்கிற வகையில இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வகையில முயற்சி எடுத்துருக்கீங்க?
அடுத்தடுத்த தலைமுறைக்கு இப்ப கொண்டு வரணும் இந்த கரக கலையில. இப்ப பரதநாட்டியம்னா எல்லா குழந்தைங்களையும் உடனே வீட்டுல இருந்து அனுப்புவாங்க இல்லைங்களா? ஒரு ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் பரதநாட்டியம் தான் குழந்தைங்க கத்துக்கணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு டான்ஸுங்கிற பொதுவாக பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்னு அனுப்புறாங்க. என்ன எங்களை போல ஒரு நாட்டுப்புற கலையும் கத்துக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றது என்னோட கான்செப்ட். அடுத்த வளரும் கலைஞர்களுக்கு அடுத்த ஒரு பெரிய அகாடமி ஓபன் பண்ணி அடுத்தடுத்த கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும், அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு இதை கொண்டு சேர்க்கணும், எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், அதான் எங்களோட ஆசை.
இப்ப இந்த இந்திய அளவுல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கா சொன்னீங்க, எத்தனை மாநிலங்களுக்கு நீங்க போயிருக்கீங்க? அந்த பொதுவா பிரம தமிழ்நாடு நீங்க அப்படிங்கிறப்போ தமிழ்நாடுல ஒரு வரவேற்பு இருக்கிற கூட ஒரு பக்கத்துல வேற மாநிலங்களுக்கு போறப்போ அதோட உங்களோட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரவேற்பு எந்த மாதிரி இருந்துச்சு?
ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் ஒரு 10 மாநிலம் எனக்கு தெரிஞ்சு போயிருக்கேன். காசி போயிருக்கேன், குஜராத் போயிருக்கேன், அஸ்ஸாம் போயிருக்கேன், நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹைதராபாத், அந்த மாதிரி நிறைய மாநிலங்கள், வெவ்வேறு மாநிலங்கள் தமிழ்நாடு விட்டு போயிருந்தாலும் ஆனா என்னைக்கும் நம்ம கரக பாரம்பரிய கரக கலைக்கு மதிப்பு குறையவே கிடையாது. ரொம்ப அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்கவுங்க லாங்குவேஜ் தான் தெரியும், இருந்தாலும் கலைக்கு தான் லாங்குவேஜே தேவையில்லைங்கிற மாதிரி அப்படி வந்து பாராட்டுவாங்க. அவங்க மொழிகள் தான் என்ன பாராட்டுவாங்க. ஆனா எனக்கு புரியும் அது ரொம்ப 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 நிறைய ஊர்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது என்ன அந்த மாதிரி நிறைய பாராட்டியிருக்காங்க, நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளையாட்டம் ஏன் பட்டு போட வடக்கே எடுத்து கொடுத்துருக்காங்க வெளி மாநிலத்தும். அதெல்லாம் ரொம்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப மனசுல இந்த கலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறதுல ஒவ்வொரு டைமும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும் சார். நான் இருக்கிறதுல பெருமைப்படுறேன் ஒவ்வொரு நாளும். அது நகர்ப்புறத்துலயும் சரி கிராமப்புறத்துலயும் சரி ரசிகர்கள் எப்போதுமே இருக்கு. நம்ம கலைய தரமா செய்யற வரைக்கும் ரசிகர்கள் நம்மளுக்கு எல்லாமே தரமா இருப்பாங்க, நல்லா ரசிப்பாங்க. அதை எந்த ரெண்டு இடத்துலயுமே நல்லா ரசிப்பாங்க, நகர்ப்புறமா இருந்தாலும் கிராமப்புறம் நல்லா ரசிக்கிறதெல்லாம் நல்லா ரசிப்பாங்க. ஓ இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, ஏதோ நல்லா திறமையா பண்ணுதுன்னு இப்ப கிராமப்புறமா எடுத்துங்களேன் ஒரு நல்லா விசில் அடிப்பாங்க கை தட்டுவாங்க. அதே நகர்ப்புறத்துல நார்மலா உட்காந்து ரீசனா நல்லா பண்ணுதுமா நல்லா பண்ணாங்கன்னு பாராட்டுவாங்க. அதை விட ஒரு மடங்கு தாண்டி தான் கிராமப்புறத்துல நான் பாத்திருக்கேன். ஏன்னா அங்க வந்து அதிகம் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது இல்லைங்களா கிராமத்துல, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எப்பயாவது பாக்குறது தானே. அப்ப பாக்குறப்ப நம்மள எல்லாம் ரொம்ப பாராட்டுறது கைத்தட்டுறது ரொம்ப நிகழ்ச்சி பண்ண பண்ணாலே நிறைய கைத்தட்டல், ஒரு கைத்தட்டல் வந்தாலே நம்ம ஒரு கலைஞர்களுக்கு ரொம்ப உடம்பே புல்லரிச்சிடும். ரெண்டாவது நிகழ்ச்சி முடிஞ்சு அம்மா உங்களுக்கு என்ன வேணும், நிறைய பெண்கள்லாம் உடியாந்து வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும், இப்படியெல்லாம் நம்மளுக்கு பாசம் வச்சிருக்காங்களே, நம்ம என்ன ஒரு கலைய நம்மளோட வேலையை தானே செஞ்சோம், அதுக்கு இவ்வளவு பாராட்டுறாங்களேன்னு கண்ணுல ஆனந்த கண்ணீர் நிறைய விட்டுருக்கேன். ரெண்டாவது உனக்கு என்ன வேணும், உங்களுக்கு பிடிச்சது வேணுமா, சாப்பிடறதுக்கு வாமா எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டு பொண்ணு நீ வா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. கிராமத்துல பாசத்தை நிறைய கொத்திடுவாங்க, அது சொல்லவே முடியாது. நீ வா என்ன எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போற அப்படின்லாம் பாராட்டுவாங்க. அப்பப்ப அந்தந்த இடத்துல எல்லாம் நான் பாக்குறப்ப எல்லாம் நான் காலில் விழுந்து பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன், அவ்வளோ ஒரு பாசத்தை காட்டுறாங்க. யாரு என்னன்னே எனக்கு தெரியாது, இந்த கலை மூலியமா ஒரு ஒரு கிராமத்திலையும் நான் அவங்க பாசத்தை நான் அவங்க பாசத்தை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கேன். ஒவ்வொரு கிராமத்துலையும் ரொம்ப சொல்லவே முடியாத அது ஒரு ஆனந்தம். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா நகர்ப்புறத்துல பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பிரபலமானவங்கள்லாம் வர்றப்ப எப்படி வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு செல்ஃபி எடுக்கிறது கூட்டம் கூடி செல்ஃபி எடுப்பாங்களோ அதே மாதிரி என்னுடைய நிகழ்ச்சி முடிஞ்சு எத்தனையோ பேர்கள் பெண்கள் தாய்மார்கள் ஆண்கள் பாகுபாடே பார்க்காம அத்தனை பேரும் கூட்டமா கூடி என்னோட செல்ஃபி எடுப்பாங்க. அப்பெல்லாம் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்குவேன். இப்படி நம்ம ஒரு சாதாரண கலைஞர் நம்மளை வந்து இப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்தால் தானே அதை செய்வாங்க, அப்படி இல்லாம நம்மள்ட்ட வந்து கூடி எல்லாரும் போட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கும்.
இப்போ ஆரம்ப கட்டத்துல வந்து அப்பா அப்படிங்கிற வகையில எப்போதுமே தன்னோட பொண்ணோட பாதுகாப்போட உணர்வும் அதே நேரத்துல தன்னோட பொண்ணை பத்திய கவலைகளும் எல்லாருக்குமே உள்ள ஒரு விஷயம். அந்த வகையில வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இல்லம்மா நீ பரதனை கத்துக்கிட்ட சரி கரகம் எல்லாம் வேண்டாமான்னு சொல்லி ஒரு தடையா இருந்தாலும் இப்போ நீங்க இதுல பல சாதனைகள் புரிந்து இந்த மாதிரி வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த விருதுகள்லாம் வாங்கியிருக்கப்போ இப்ப எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கு?
இப்ப ஆரம்பத்துல எங்க அப்பா வேணவே வேணான்னு என்ன தடுத்திருந்தாலும் இப்ப நாளடைவுல இதுல ஏதோ சாதிப்பேன் அப்படின்னு கொஞ்ச நாள் ஆச்சு அவங்களுக்கு, ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் என் பொண்ணு அடுத்தடுத்த விருதுகள் வீடு முற்றியோடு விருதா பார்த்து அடுத்தடுத்த பாராட்டு அடுத்தடுத்த பேப்பர்ல நிறைய பேப்பர்ல வந்திருக்கு, நிறைய பேரு பெரிய பிரபலங்கள் எல்லாருமே பாராட்டுனதை பார்த்துட்டு அப்பா பெருமைப்படுது. ஒவ்வொரு பேப்பரா கட் பண்ணி வச்சு ரொம்ப பெருமைப்பட்டுவாரு. இப்ப என் பொண்ணு இப்ப என்னப்பா சொல்ற கரக கலையில நான் எப்படி சாதிச்சிட்டேன் நீ சாதிச்சிட்டமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லார்ட்டையும் சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லுவாரு வெளியில. இப்போ என்னோட பொண்ணோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு என் பொண்ணோட போட்டோ அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாரு எங்க அப்பா. அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்.
என் பொண்ணு துர்கா அப்படிங்கறத காட்டுல இப்ப துர்காவோட அப்பான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பிரபலம் ஆகி ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கீங்க இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா.
இது எப்படி நீங்க என்ன மாதிரி உணர்றீங்க இப்போ?
நான் வந்து துர்காவோட அப்பா, நான் வந்து துர்காவோட அப்பான்னு நிறைய பேர்த்த அதை சொல்லு அவர் சொல்லுவார். அப்ப வந்து அவரும் சந்தோஷமா இருக்காரு, அந்த விஷயத்த அவர் சொல்றப்ப அவரும் சந்தோஷமா இருக்காரு, என்னையும் சந்தோஷப்படுத்துறாங்கிறப்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
இத்தனை வகையில பல சாதனைகள் வந்து புரிஞ்சாலும் உங்களுக்கு மனநிறைவு அப்படின்னு எடுக்கிறப்போ எந்த அளவுக்கு இருக்கு?
எத்தனை இடத்துல நம்ம போய் சாதனைகள் உரு பண்ணாலுமே இது சேனல்கள் அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியில வந்தா தான் நம்ம வெளியே தெரியும், நம்ம கலை எல்லாருக்குமே தெரியும் உலகம்ல. அந்த ரீதியா நிறைய தொலைக்காட்சிகள்ல பங்களிச்சுட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் மன நிறைவா இருக்கு. எல்லாருக்கும் நம்ம கலை தெரியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப மன நிறைவா இருக்கு.
இப்போ ஆரம்பத்துல ஒரு பரத கலை வந்து கற்று, அதற்கப்புறம் பரதம் மட்டும் இல்லாம இன்னும் வந்து பல கலைகளையும் செய்து சாதனை புரியணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து, அதை ஒரு விடாமுயற்சியா தொடர்ந்து செய்து, ஒரு கரகம் அப்படிங்கிறதுனா எந்த அளவுக்கு அதுல வந்து பல பல விதமான சாதனைகளையும் செஞ்சு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்து இந்த கலையையும் தெரியணும், அதே நேரத்துல நாம செய்யக்கூடிய கலைகள்ல பல விதமான மாற்றங்களையும் கொண்டு வந்து மக்களை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற விடாமுயற்சி செஞ்ச உங்களுடைய எந்த விதமான பணிகள், அதே நேரத்தில் கிராமிய கலை அப்படிங்கிற வகையில அழியாம போகக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து இதுதான் கலை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களையும் வந்து தொடர்ந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் தேசிய விருது இது போன்ற இன்னும் மேலும் பல விருதுகளும் வாங்கியிருக்கீங்க. எல்லா விருதுகளையும் தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்து நீங்க ஒரு ரசிகையாக இருப்பதை மிகப்பெரிய ஒரு விருதாகவும் இருக்கும். அந்த வகையில வந்து நிச்சயமாக உங்களுடைய இந்த கலை வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்ததில் மனமாற புதுகை பண்பலை மற்றும் நேயர் சார்பாக மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோட தெரிவித்துக்கிறோமா. இது போன்ற தகவலையும் தெரிவிச்சதுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா.
கலைகள் எத்தனை வகைகள் இருந்தாலும் சரி, நிறைய கலைகள் இருக்கு. அந்த கலையில நானும் என்னோட கலையில பங்களிச்சு என்னால முடிந்த அடுத்தடுத்த ஏற்பாடுகள் புதுமையை படைக்கணும்னு சொல்லி படைச்சுக்கிட்டு என்னால முடிஞ்சதை பண்ணி ரசிக்க வச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்னோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த புதுகை பண்புகளை அனைத்து நேயர்களுக்கும் சேலம் துர்காவின் மனமார்ந்த நன்றிகள்.
நேர்களை இதுவரை சேலம் மாவட்டம் பரதநாட்டியம் மற்றும் கிராமிய கலைஞர் சாதனை பெண்மணி திருமதி வி துர்கா தேவி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், புதுகை fm.in என்ற இணையதள வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.